உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் உழவர் பெருமக்களே, தற்போது பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்துதல் பற்றி வேளாண் பதன்செய் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் அவர்கள் கூறும் விவரங்களை கேட்கலாம்.
உலக காய்கறி மற்றும் பழங்களின் உற்பத்தியில் இந்தியா முதல் மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது. இதில் பார்த்தோமானால் நம் நாட்டில் சுமார் 80 மில்லியன் டன் காய்கறிகளும் 40 மில்லியன் டன் பழங்களும் உற்பத்தியாகின்றன. இதில் சுமார் 25 முதல் 35 விழுக்காடு வரை உபயோகிக்கும் முன்னரே அழுகிவிடுகின்றன. இதனால் ஆண்டுதோறும் நமக்கு சுமார் 6000 கோடி வரை இழப்பு ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், அதாவது நம் நாட்டில் போதிய அளவு சேமிப்பு கிடங்கு இல்லை, மேலும் சரியான முறையில் அவற்றை நாம் கையாளவில்லை என்றே சொல்லலாம். காய்கறிகளில் மற்றும் பழங்களில் நீர்ச்சத்து மிக அதிகமாக உள்ளது. இது சுமார் 85% ஆகும். இதனால் மைக்ரோப்ஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் ஈஸியாக அதை தாக்கி கெட செய்கின்றன. மேலும் வேதி வினைகளாலும் இந்த காய்கறி மற்றும் பழங்கள் எளிதாக கெட்டுவிடுகின்றன. வேதிப்பொருட்களை கொண்டு பதப்படுத்துதல், சல்ஃபைடு மற்றும் பென்சாயிக் அமிலம் பல நாடுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதையே இந்தியாவிலும் நாம் பயன்படுத்தலாம். இதில் கார்பன் டை ஆக்சைடு, தட் இஸ் சல்ஃபைடு, பாக்டீரியா மற்றும் பூசணங்களை அழிக்க பயன்படுத்தக்கூடியதாகும். இதன் அளவு இந்திய பழப்பொருள்களின் ஆணைப்படி பழச்சாறுக்கு 700 ppm. அடுத்தபடியாக சோடியம் பென்சோவேட் மற்றும் பென்சாயிக் அமிலத்தை பயன்படுத்தலாம். இதில் பதப்படுத்த வேண்டிய காய்கறி மற்றும் பழங்களுக்கு ஏற்ப அதனுடைய கார அமிலத்தன்மையை பொறுத்து பென்சாயிக் அமிலத்தின் அளவு மாறுபடும். இதில் பழச்சாறுகளில் பார்த்தோமேயானால் அதில் 3.5 முதல் 4% வரை அமிலத்தன்மை கொண்டதால் இதில் 0.66% சோடியம் பென்சோயேட் சேர்த்தாலே போதுமானது. கார்பன் டை ஆக்சைடு, இதையும் நீரிலோ அல்லது பானங்களிலோ சேர்ப்பதால் பாக்டீரியா போன்றவற்றை அழிக்க பயன்படக்கூடியதாகும். பழச்சாறில் கார்பன் டை ஆக்சைடை 1.8 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் சேமிக்கும் பழ மற்றும் காய்கறிகளில் வெப்பநிலையை மாற்றினாலும் அதனுடைய வாழ்நாளை நம்மால் அதிகப்படுத்த முடியும். கம்மியான வெப்பநிலையில் காய்கறிகள் மற்றும் பழங்களை சேமித்து வைப்பதால் அவற்றில் ஏற்படும் ரசாயன மாறுதல்கள் மாற்றப்பட்டு நீண்ட நாட்கள் அவைகள் பாதுகாக்கப்படுகின்றன. தற்போது ஆப்பிள் 6 மாதம் வரை கெடாமல் பாதுகாக்க முடியும். அதேபோல் புளி 1 ஆண்டிற்கு மேலாக பாதுகாக்க முடியும். இதேபோல் கேரட், உருளை போன்றவற்றையும் இந்த மாதிரியான கம்மியான வெப்பநிலையில் நம்மால் பாதுகாக்க முடியும். இவ்வாறு செய்வதால் ஆண்டு முழுவதும் இந்த காய்கறி மற்றும் பழங்களை தேவையான நேரத்தில் நம்மால் தர முடியும். அப்படி தருவதால் அதனுடைய விலை ஏற்ற இறக்கமும் மாறுபடாமல் அது எப்பொழுதும் சீராக இருக்கும். மெழுகு பூசி சேமித்தல், அதாவது வேக்சிங் என்று சொல்வோம். இந்த வேக்சிங்கில் ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா போன்ற பழங்களை அதில் 0.12 விழுக்காடு வேக்சால் என்ற மெழுகில் நனைத்து பிறகு காய வைத்து பழங்கள் பளபளப்பாகவும் சுமார் 2-3 வாரங்கள் வரையும் கெடாமல் பாதுகாக்க முடியும். இந்த வேக்சால் என்பது ஒரு வகையான மெழுகு. அதனால் அதை கழுவிவிட்டு நாம் வந்து உட்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பழங்களை எடுத்துக்கொண்டாலும் இப்பொழுது நாம் வந்து வாங்கக்கூடிய பழங்களில் வந்து மெழுகு பூசி இருப்பார்கள். அதை கழுவிய பின்பே நாம் உண்ண வேண்டும். அடுத்த முறையாக வெற்றிட பைகளில் பழங்களை இருப்பு வைத்தல். இதில் வாழைக்காய், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளை பாலித்தீன் பைகளில் போட்டு வெற்றிடமாக ஆக்கி வைக்கும்போது சுமார் 3 வாரங்கள் அதனுடைய வாழ்நாள் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இதற்காக வாழையில் செவ்வாழை மற்றும் ரஸ்தாலி போன்ற ரகங்களை இந்த பாதுகாப்புக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மேலும் இந்த வெற்றிட பைகளில் செய்வதற்கு வாழைத்தாரிலிருந்து காய்கள் ஒவ்வொரு சீப்பாக வெட்டி எடுக்க வேண்டும். பின்பு இதை தண்ணீரில் கழுவி 0.1 விழுக்காடு இந்த பெவிஸ்டின் 2 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். பிறகு வாழை சீப்புகள் காற்றில் 10 நிமிடம் உலர விடப்பட்டு 400 காஜ் கொண்ட பாலித்தீன் பைகளில் அதை போட்டு பிறகு அதிலுள்ள காற்றை வெளியெடுக்க வேண்டும். நாம் சீல் செய்து வைத்தோமேயானால் அதனுடைய சுவாச விகிதத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். அப்படி செய்வதனாலும் இதனுடைய வாழ்நாள் அதிகரிக்கும். இன்னொரு முறையாக மாற்றி அமைக்கப்பட்ட காற்றுச்சூழலில் சேமித்தல். நம்மை சுற்றியுள்ள காற்றில் ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் உள்ளது. இதில் ஆக்சிஜன் அளவும் அதிகமாக இருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடோட அளவு 0.3% உள்ளது. காய்கறி மற்றும் பழங்கள் அறுவடைக்கு பின்னும் சுவாசிக்கின்றன. இதனால் பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதனை தவிப்பதற்கு காய்கறிகளை மிக குறைவான ஆக்சிஜன் மற்றும் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உள்ள சூழலில் சேமிக்கும் போது அதிக நாட்கள் கெடாமல் இருக்கிறது. இதற்காக ஆப்பிள், திராட்சை, மா, அன்னாசி பழம் போன்ற பல வகைகளை சேமித்து வைக்கப்படுகின்றன. இவ்வாறு சேமித்து வைக்க வெப்பநிலை அந்தந்த காய்கறி மற்றும் பழங்களுக்கு தக்கவாறு 0-15°C வரை இருக்க வேண்டும். மேலும் ஆக்சிஜன் அளவு சுமாராக 5%, கார்பன் டை ஆக்சைடு அளவு 4-10% இருக்கலாம். அடுத்த முறை அதாவது ட்ரையிங் என்று சொல்லுவோம், அதாவது வந்து உலர வைத்தல். உலர வைத்தல் பழங்காலத்திலிருந்தே நாம் பயன்படுத்தி வருகிறோம். இம்முறைகளில் காய்கறிகளில் உள்ள ஈரப்பதம் கம்மியாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது. காய்கறிகள் அதிகமாக கிடைக்கும் போது அவற்றை நன்கு கழுவி நார் நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை ஒரு துணியில் கட்டி நன்கு சூடான நீரில் 6-8 நிமிடம் வரை வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் அதிலுள்ள என்சைம் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம் அது எல்லாம் நீங்கி பிறகு அதை காய வைக்க வேண்டும். அதாவது நம்ம வந்து ட்ரையிங் பண்ணணும்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஏராளமான தடலாம் இருக்குது நம்ம கிட்ட. ஒன்று சூரிய ஒளியை பயன்படுத்தி ட்ரை பண்ணலாம், அல்லது வந்து வேற மின்சாதனங்களை பயன்படுத்தி நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஈரத்தை நம்மளால் கம்மி பண்ண முடியும். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய சதவிகிதம் வந்து 5% அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இது பாதுகாப்பான முறையில் பேக் பண்ணி நம்ம ரொம்ப நாள் வந்து கெடாமல் பாதுகாப்பாக வைக்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காளான் சிறந்த முறையில் வளர்க்கப்பட்டு எல்லா நகரங்களிலும் இருக்குது. காளான்ல வந்து அதனுடைய ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்மளால வந்து 2 நாளைக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது. அதனால காளானை நம்ம வந்து உலர்த்தி இதை 1-3 மாதங்கள் வரை நம்மளால சேமித்து வைக்க முடியும். அப்படி உலர்த்தத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அதனோட வெப்பநிலை 55°C வந்து கம்மியாகவே இருக்கணும். அதை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்ட நிறைய உலர்த்திகள்லாம் இருக்குது, அதாவது ட்ரையர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பயன்படுத்தி இந்த காளானை உலர்த்தி அதனுடைய வாழ்நாளை நம்மளால வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தோன்னா உப்பு நீரிலும் நம்மளால வந்து காய்கறிகளை சேர்த்து அதனுடைய வாழ்நாளை நம்மளால வந்து அதிகப்படுத்த முடியும். பல ரசங்களை தயாரிக்கிறோம், நிறைய பல ரசங்களை தயாரித்து அதையும் வந்து அதை வெப்பநிலையில் அதிக வெப்பநிலைக்கு ஏற்றி அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அழித்து அதனுடைய வாழ்நாளையும் நம்ம வந்து அதிகரிக்க முடியும். அது கூட நம்ம வந்து 2 விதமான கெமிக்கல்ஸ் வந்து சேர்த்துறாங்க. ஒன்று வந்து சோடியம் பென்சோவேட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து KMS சொல்லுவோம், அதாவது பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தேவையான அளவு சேர்த்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அப்புறம் சொல்ல போனால் பழ ரசம் தயாரிக்கிறது. இந்த பழ ரசம் தயாரித்து அதிலிருந்து நிறைய அதாவது பானங்கள்லாம் வந்து நம்மளால் தயாரிக்க முடியும். அந்த பழ ரசத்திலிருந்து ஜாம், ஜெல்லி போன்ற பொருட்கள்லாம் தயாரிக்கிறதுனால என்னென்னா இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாக்க முடியும். இன்னொரு முறை என்னென்னா சர்க்கரை கரைசலில் பதப்படுத்தும் முறை. சர்க்கரை கரைசலை பொறுத்தளவுக்கு அதுக்கே ஒரு தன்மை என்னென்னா நீரை வந்து தன்பால் இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதில் நம்ம போட்டு மேலும் சுவையும் வந்து அதிகமாயிரும். இந்த மாதிரி இதில் நம்ம செய்யறதுனால நார்மலாக பார்த்தோன்னா 50 விழுக்காடு சர்க்கரையில் வாழைப்பழம், அன்னாசி பழம் மற்றும் கேரட், பட்டாணி போன்ற காய்கறிகளை நம்ம போட்டு அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் எடுத்தோம்னா இதனுடைய வாழ்நாளை நம்மளால் வந்து அதிகப்படுத்த முடியும். இந்த பலவிதமான இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் பொருட்களினுடைய தரத்தை வந்து நம்ம மேலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். மேலும் இதனால் வேளாண் பெருமக்கள் அவங்க வந்து லாபம் பெற்று அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து ஏதுவாக இருக்கும்.
உள்ளூர் பெருமக்களே, இதுவரை பழங்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்துதல் பற்றி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பதன்செய் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் அவர்கள் கூறிய விவரங்களை கேட்டீர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்.